إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا، أما بعد، فيقول الله عز وجل في محكمه التنزيل في كلامه العزيز وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. وقال أيضا: هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. صدق الله العلي العظيم. وعن عبد الله بن عبد مسعود رضي الله تعالى عنه قال: اضطجع رسول الله صلى الله عليه وسلم على حصير فأثر في جنبه، فقيل له: ألا نأتيك بشيء يقيق منه؟ فقال: ما لي وللدنيا، إنما أنا بالدنيا كراكب استظل تحت شجرة ثم راح وتركها. أخرجه البخاري في صحيحه أو كما قال النبي صلى الله عليه وسلم. சர்வ படைப்பினங்களும் அழகிய அவையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளின் தேவைகளெல்லாம் முறையாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அனைத்தும் மறைந்திருந்து கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அனைத்தையும் ஆற்றுபவன் அல்லாஹ், அவனுக்கே புகழ்கள் யாவும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் சலாமும் சையிதுல் ஆலமீனான, என்றென்றும் நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை மன விருப்பத்தோடு முழுமையாக பின்பற்றுதல் என்ற தலைப்புக்கு இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் கியாம நாள் வரைக்கும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு வீற்றிருக்கும் சங்கைக்கும் உயர்வுக்கும் மதிப்புக்கும் உரிய உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, சங்கையான பெரியவர்களே, கனவான்களே, இளைஞர்களே, சிறார்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி நடக்குமாறும் அவருடைய கட்டளைகளில் முடிந்ததை பின்பற்றி நடக்குமாறும் அவன் விளக்கியவற்றில் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொண்டேன். இத்தகுல்லா. சங்கையானவர்களே, நாம் ஒரு பெரும் பயிற்சியை பெற்று ரமலான் என்ற ஒரு பயிற்றுவிப்பாளர் நம்மிடம் வந்து நமக்கு உயர்ந்த பல பயிற்சிகளை தந்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த நிலையில், பல பயிற்சிகளை பெற்று இருக்கக்கூடிய காலங்களை சிறப்பாக கழிப்பதற்கான பல நல்ல எண்ணங்களையும் உறுதிமானங்களையும் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ரமலான் நம்மிடத்தில் வந்ததில் அது நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பயன், மிகப்பெரிய பிரயோசனம், நம்மை அது சுத்தப்படுத்தியது, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கலட்டியது, பாவங்களுக்கான தௌபாவை மன்னிப்பை மக்களிடமும் மக்களின் இறைவனிடமும் கேட்கச் செய்தது, நம்மை ஒரு வகையில் சுத்தப்படுத்தி நாம் ஒரு நல்லவர்களாக நல்லவராக நாம் மாறுவதற்கு இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு பங்கை நமக்கு தந்தது. ரமலானின் பிரதானமான நோக்கம் பாவமற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். சங்கியானவர்களே, பாவம் எதனால் ஏற்படுகிறது, பாவத்தின் அடிப்படை காரணங்கள் என்ன என்று விளங்கிக் கொள்வது, பாவத்திலிருந்து தகர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாடு உள்ளவர்களுக்கு மிகப்பெரும் துணையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா ரஸு குல்லி ஹதீஆ. ஒரு மனிதன் இந்த உலகை, இந்த உலகத்தில் உள்ளவைகளை அளவு கடந்து நேசிப்பது, அதன் மீது மோகம் கொள்வது, அதை அடைந்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டுவது அல்லது முடிவு செய்வது முயற்சிப்பது அவனை மிகப்பெரும் குற்றச் செயல்களுக்கெல்லாம், சமூக விரோத செயல்கள், ஷரியத்துக்கு விரோதமான செயல்களை எல்லாம் அவனை செய்ய வைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் இந்த ரமலானில் பெற்ற பயிற்சியோடு நாம் ஏனைய காலங்களில் வாழ வேண்டுமென்றால் பாவமற்றவர்களாக இருக்க வேண்டும். பாவமற்றவர்களாக இருப்பதற்கு அதற்குரிய அடிப்படை காரணத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது நிச்சயமாக நம்மை தூய்மையான மனிதர்களாக வாழ வைக்கும். நமது வாழ்வுதான், நமது வாழ்வின் நதீஜா, வாழ்வின் பெறுபேறுதான் நம்முடைய மரணமாக இருக்கிறது. நமது மரணத்தின் பெறுபேறுதான் நம்முடைய மறுமையாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்வை சிறப்பாக ஆக்கிக்கொள்ள இந்த பாவத்தின் அடிப்படையை நாம் விளங்கி இது விடயத்தில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. தங்கியானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு உயர்ந்த சஹாபாக்களான நபித்தோழர்கள், நாம் முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய, நாம் முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய அந்த உத்தம சஹாபாக்கள், அவர்கள் நேர்வழியில் வாழ்ந்ததற்கும் நேர்வழியில் மரணித்ததற்கும் அதன் விளைவாக உலகத்திலேயே அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றதற்கும் அடிப்படை காரணமாக, அடிப்படை காரணிகளாக மூன்று அம்சங்கள் அமைந்தன என்று அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதன் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள் மங்கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத் உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானு அலா ஹுதன் அபர்ரஹும் குலூபன் وأعمقهم علما وأقلهم تكلفا. நீங்கள் யாரையாவது பின்பற்றுவதாக இருந்தால் மரணித்தவர்களை பின்பற்றுங்கள். உயிரோடு இருப்பவர்களை அவர்களுடைய இறுதி முடிவு எப்படித்தான் அமையும் என்று உறுதியாக சொல்லவும் முடியாது, அவர்கள் பித்னாவுக்குள் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்தி சொல்லவும் முடியாது. ஆகவே மரணித்தவர்களை பின்பற்றுங்கள். சிறப்பாக வாழ்ந்து மரணித்தவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். அவர்கள் நேர்வழியின் மீது இருந்தார்கள், அவர்கள் உள்ளத்தால் நல்லவர்களாக இருந்தார்கள். வாய் சொல்லாலோ அல்லது வெளி வாழ்க்கையாலோ மாத்திரமல்லாமல் உண்மையாகவே உள்ளத்தால் நல்லவர்களாக இருந்தார்கள். தனது பகுதிக்கு தேவையான மார்க்க அறிவில் தெளிவும் ஆழமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். மேலும் உலக விவகாரங்களில், உலக காரியங்களில், அது திருமணமாக இருக்கலாம், வீடமைத்தலாக இருக்கலாம், அல்லது இதர உலகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களாக விடயங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் சிரமப்படுவதை கஷ்டப்படுவதை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். மிகவும் குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் கடைபிடித்ததனால்தான் அவர்கள் நேர்வழியில் வாழ்ந்து மரணித்தார்கள் என்ற செய்தியை அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் சஹாபாக்களை பின்பற்றுபவர்கள், சஹாபாக்களை முன்மாதிரியாக கொண்டவர்கள், நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறோம், அதற்கு அடிப்படை அம்சம் உலகத்தின் நேசம். சஹாபாக்களை பின்பற்றுவதில் நமக்கு அவர்கள் தரும் மிக முன்மாதிரியான ஒரு விடயம், உலக விடயங்களுக்காக சிரமப்படுவதை, அதற்காக கஷ்டப்படுவதை பல நாட்களாக பல வாரங்களாக மாதங்களாக வருடக்கணக்காக திட்டமிட்டு பேசி பேசி அப்படியான ஒரு விடயத்தை சாதிப்பதை, ஒரு சிறிய நேர சந்தோஷத்திற்காக பல மணி நேரங்களில் அங்கு செலவழிப்பதை தவிர்ப்பதுதான் சஹாபாக்களுடைய வெற்றியின் இரகசியம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தங்கியானவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவனுடைய கைவசம்தான் அனைத்து ஆட்சியும் இருக்கிறது, உலகத்தினுடைய வாழ்வையும் இதில் இறுதியாக உறுதியாக ஏற்பட போகும் மரணத்தையும் அவன் அமைத்திருப்பது. உங்களில் நல்லவர்கள் யார் என்று சோதித்து பார்க்கவே என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே சூராவிலேயே இந்த உலகமானதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பயனுள்ளதாக பயன்பெறக்கூடிய அமைப்பிலே அவன் அமைத்திருக்கிறான். இதிலே நீங்கள் நடந்து சென்று உங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். மறுமை பற்றி சொல்லும் பொழுது வசாரியவும் இலா மக்ஸரத்தின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்து ஹஸ்ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத்துல் முத்தகீன். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கும் அந்த சுவர்க்கத்தின் பாலும் அல்லாஹ்வின் மன்னிப்பின் பாலும் விரைந்து செல்லுங்கள், அங்கு நடந்து செல்லுங்கள், உலக காரியங்களுக்காக நடந்து செல்லுங்கள், மறுமைக்காக மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வை தயாரிப்பதற்காக விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்கின்றார். தங்கியானவர்களே, ஆகவே நாம் இந்த உலகத்தின் மோகத்தை கொள்வதானது நம்மை நிச்சயமாக பல குற்ற செயல்களில், பல மனிதநேயத்துக்கு எதிரான செயல்களில், ஷரியத்துக்கு எதிரான செயல்களில், அல்லாஹ்வின் கோபத்தையும் சாபத்தையும் ஈட்டித்தரக்கூடிய செயல்களில் நம்மை ஈடுபடுத்திவிடும் என்பது நிச்சயப்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கிறது. முன்னிருந்த சமூகத்தினர் அல்லது முன்பு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களுடைய வரலாற்று பின்னணியை எடுத்து பார்த்தால் அவர்கள் இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டதனால் அதை அடைவதற்காக அபாரமான முயற்சிகளில் அல்லது அவர்கள் பல எல்லைகளை தாண்டி அவர்கள் ஈடுபட்டதனால் தான் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் சிறப்பாக வாழ வேண்டும், நாம் இந்த உலகத்திலே கௌரவமாக கண்ணியமாக மதிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவனுடைய அன்பை அருளை பெற்று நாம் சிறப்பாக வாழ்ந்து நம்முடைய மரணம் ஒரு முன்மாதிரியான மரணமாக, நம்முடைய மரணம் மறுமையை உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மரணமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இன்று நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாக மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. தங்கியானவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நம்முடைய முன்மாதிரி அவர்கள் தான், உலகத்தில் மிக சிறந்த மனிதர், அவர்களுடைய வழி அல்லாமல் வேறொரு வழியில் ஒரு மனிதன் ஈடேற்றம் அடைய முடியாது, அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லும் பொழுது புகாரியிலே இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபி அவர்கள் ஈச்சம் பாயின் மீது படுத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய விதாவிலே அந்த ஈச்சம் பாயின் அடையாளம் பட்டிருந்தது. அப்பொழுது அங்கிருந்தவர்கள் நபி அவர்களிடம், இப்படி இச்சம்பாயினுடைய அடையாளம் உங்களுடைய அழகிய மேனியில் திருமேனியில் பட்டிருக்கிறது, படாமல் இருப்பதற்காக ஒரு விரிப்பை விரித்து அல்லது ஒரு மிருதுவான ஒரு படுக்கையை உங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்தால் என்ன, அப்படி நாங்கள் செய்து தரட்டுமா என்று நபி அவர்களிடம் கேட்கிறார்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்ன பதில், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, நான் இந்த உலகத்தை கட்டி காக்க வந்தவனா, உலகத்தை சேமித்து சேமித்து அதன் மீது நான் பெருமை பேச வந்தவனா நான், அல்லது உலகத்தை அடைவதுதான் எனது இலக்கு, அப்படியான ஒன்றை தேடிக்கொள்வதுதான் என்னுடைய நோக்கமே, அப்படி என்ற ஒரு நோக்கத்துக்காக வந்தவனா நான், எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா, ஒரு தூரமான ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய மனிதனை போன்றவன் நான். அந்த பிரயாணம் செய்யக்கூடிய மனிதன் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் களைப்பை போக்கிக் கொள்வதற்காக ஒரு மர நிழலிலே அமர்ந்திருக்கிறான். அந்த நிழலே சற்று ஓய்வு பெறுகிறான். அந்த நிழல் ஓய்வு பெற்றுவிட்டு தனது களைப்பு கழிந்ததும் அந்த இடத்தை விட்டுவிட்டு தனது பிரயாணத்தை நோக்கி சென்று விடுகிறான். அந்த நிழலில் அமரும் அந்த மனிதனை போன்றவன் தான் நான். எனது நோக்கமோ ஆகரம், எனது இலக்கோ அல்லாஹ்வின் திருப்தியும் அன்பும், அதை அடைவதற்காக நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இடையில் சற்று தங்க வேண்டியிருக்கிறது, அதனால் இந்த உலகத்திலே நான் தங்கியிருக்கிறேன். அவ்வளவுதான், இங்கு நான் சொகுசாக வாழ வேண்டும், நான் இங்கு நான் உலகத்தினுடைய பொருட்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு நான் பெருமை பேச வேண்டும், பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டிக்கொண்டு நான் தான் பெரியவன் என்று சொல்ல வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல, நான் அதற்காக வந்தவனும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கியானவர்களே, நாமும் இந்த வழியில் சென்றால் தான் நாம் வெற்றி அடைய முடியும். இது அல்லாத வழியில் நிச்சயமாக தோல்வியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே நாம் இந்த வழியை பின்பற்றி நாம் நடக்க முயற்சிக்க வேண்டும். உலகத்தை பற்றி இஸ்லாம் ஒரு பிழையான கண் கொண்டு பார்க்கவில்லை. உலகத்தை படைத்திருப்பதே நமது பிரயோஜனத்துக்காகத்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுடைய பயன்பாட்டுக்காகவே அவன் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே உலகத்தை வெறுத்து, உலகத்தை ஒதுக்கி, துறவியாக காட்டுக்கு சென்று வாழ்வது, அப்படி ஒரு இஸ்லாமிய முறையை நமக்கு இஸ்லாம் காட்டவில்லை. எந்த நபியும் உலகத்தை விட்டு துறந்து வாழ்ந்தார், உலகத்தோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ளவில்லை என்று எந்த ஒரு நபியுடைய வாழ்க்கை முறையையும் காட்ட முடியாது. உலக பொருட்களில் ஒரு வகையான இன்பத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், ஒரு சிற்றின்பம், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கான ஒரு இன்பம் இந்த உலகத்தினுடைய பொருட்களில் இருக்கத்தான் செய்கிறது. அத்துன்யா குல்லுஹா மதா, இந்த உலகம் இன்பம் தரும் பொருளாக இருக்கிறது என்று சொல்லலாம் சொல்கிறார். இதில் ஒரு பிரயோஜனம், ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம் இல்லாமல் இல்லை, நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அத்தனையும் தற்காலிகமானது, சொற்பமானது, அல்லது அதாவது சிற்றின்பமாகத்தான் அது இருக்கிறது தவிர நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் அது இல்லை. அடியார்களுடைய ஞாபத்துகள், அடியார்கள் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபத்துகளை வெளிக்காட்டுவதை, அதை மறைத்துக் கொள்ளாமல் வெளிக்காட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு செல்வந்தர் செல்வந்தர் போன்று வாழ்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு செல்வந்தர் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கும் செல்வம் என்ற ஞாபத்தை மறைத்துக் கொண்டு ஒரு ஏழை வேடம் போடுவதை இஸ்லாம் அல்லாஹ் விரும்பவில்லை. ஒரு கல்விமான், ஒரு அறிஞர், ஒரு விளக்கம் உள்ள ஒருவர் தன்னுடைய விளக்கத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டு எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி போன்று வாழ்வது அல்லாஹுடைய ஞாபத்தை புறக்கணிப்பதாகும். ஞாபத்தை வெளிக்காட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறார். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்பதையும், தனக்கு அல்லாஹுடைய வஹி வருகிறது என்பதையும், நான் சிறந்த விளக்கசாலி புத்திசாலி என்பதையும் நபியவர்கள் தன்னுடைய பல கருத்துக்களிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மறைத்துக் கொண்டு வாழ்வதல்ல. அதே போன்று உலகத்தின் பற்றின்மை என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. உலகத்திலே நீ மோகமற்றவனாக, பற்றற்றவனாக, அதன் மீது அபாரமான அன்பு கொண்டவனாக நீ இருக்காதே, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மக்களுடைய கரங்களில் இருப்பவற்றில் நீ சேவையற்றிரு, அதை நீ கேட்காதே, அதை சுவால் செய்யாதே, அவர்களை எதிர்பார்க்காதே, மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜுஹுல் என்ற பற்றற்ற தன்மை என்றால், அதாவது கிழிந்த ஆடை அணிந்து கொள்ளுதல், பழைய ஆடை அணிந்து கொள்ளுதல், அதுவல்ல. ஜுஹுத் என்பது அது மனதோடு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளத்தின் உலக பொருட்களின் மீது நேசமின்மை, அவ்வளவுதான். இதன் மீது மோகமின்மை, அவ்வளவுதான். சங்கியானவர்களே, உலகத்தின் மோகம் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்றால், ஒரு செய்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் நெருக்கத்தின் போது எனது சமூகத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகத்தை அழிப்பதற்காக, அவர்களை இல்லாதொழிப்பதற்காக அந்நிய சமூகத்தினர் ஒன்று சேர்வார்கள். அவர்கள் ஒரு உணவு தட்டை வைத்துக் கொண்டு பிறரை அழைப்பது போன்று முஸ்லிம்களை அழிப்பதற்காக பிற சமூகத்தினரை அழைத்து ஒன்று சேர்வார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒரு குறைந்த எண்ணிக்கையுடையவர்களாக இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நீங்கள் பெரிய எண்ணிக்கையுடையவர்களாக இருப்பீர்கள். இஸ்லாமிய நாடு என்றெல்லாம் இருக்கும், முஸ்லிம்கள் பெரும்பகுதியினராக வாழ்வார்கள். ஆனால் உங்களுடைய நிலை பலவீனப்பட்டதாக இருக்கும், உங்களால் எதுவும் செய்ய முடியாது, உங்களுடைய உள்ளத்தில் பலவீனம் இருக்கும், அச்சம் இருக்கும், தைரியம் இருக்க மாட்டாது, உங்களுடைய ஒரு உரிமை பறிக்கப்படும், அதை பற்றி பேசுவதற்கான தைரியம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க மாட்டாது. நன்றாக தெரியும், தங்களுக்குள்ளால் பேசிக் கொள்வார்கள், இப்படி செய்யக்கூடாது, இது தவறு, எங்களுடைய உரிமையை பறிப்பதே என்று ஒருவர் மற்றவரோடு சத்தத்தை தாழ்த்தி பேசுவார்களே தவிர, சத்தத்தை உயர்த்தி எங்களுடைய உரிமையை தாருங்கள் என்று கேட்க தைரியப்பட மாட்டார்கள். சொன்னார்கள், வெள்ளத்தில் அடிபட்டு வரும் அந்த சருகுகளை போன்றிருப்பீர்கள், அல்லது நுரைகளை போன்றிருப்பீர்கள். ஏன் இந்த நிலைக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்படுகிறது? உங்களுடைய உள்ளங்களில் வஹன் என்றதை அல்லாஹ் போட்டு விடுவான். வஹன் என்றால் என்ன யார சொல்லல்லா? சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், உலகத்தின் மீது மோகம், உலகத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், உலகத்தில் என்னை நான் பெரியவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான், உலகத்தில் நான் சிறந்தவன் என்ற நிலையை நான் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். மரணம் என்பது அவருக்கு மிகப்பெரும் கசப்பானதாக இருக்கும், வெறுப்பானதாக இருக்கும். இந்த ரெண்டு நிலையும் யாரிடம் வந்துவிடுகிறதோ அவர் வெறும் நடை குணமாக நடமாறிக் கொண்டிருப்பார். அவர் தனது உரிமையை கூட கேட்டு பெற்றுக் கொள்ள மாட்டார். அவருக்கு குரல் கொடுக்கும் தைரியம் வரமாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தங்கையானவர்களே, ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தோடு எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லீமுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அவருடைய பங்கு என்ன என்பதை பற்றி உலமாக்கள் வழங்க வைக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். நம்முடைய வீடுகளில் பெரும்பான்மையாக நான்கு அறைகளை வைத்து நாம் அமைக்கிறோம். பெரும்பான்மையான வீடுகளில் அந்த நான்கு அறைகள் இருக்கும். ஒரு அறை ஓய்வறை அல்லது படுக்கை அறை, இரண்டாவது சமையல் அறை, மூன்றாவது வரவேற்பறை, நான்காவது கழிவறை. ஓய்வறையில் நாம் அதிகமான நேரத்தை கழிக்கிறோம், ஓய்வெடுப்பதற்காக, உறங்கிக் கொள்வதற்காக, அல்லது நாம் நம்முடைய ஏனைய தேவைகளையும் ஓய்வறையில் வைத்துக் கொள்கிறோம். வரவேற்பறையை பொறுத்தவரையில் யாராவது விருந்தாளிகள் சந்திக்க வந்தால் நாம் அதனை பயன்படுத்துகிறோம். சமையல் அறையை பொறுத்தவரையில் சமைக்கக்கூடிய நேரம் அல்லது நம்முடைய ஏதாவது ஒரு தேவைக்காக அதனை பயன்படுத்துகிறோம். கழிவறை என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய அறைகளில் மிக குறைவாக பயன்படுத்தப்படக்கூடிய அறையாகும். அதில் மிகையான நேரங்கள் கழிப்பதில்லை. சில கழிவறைகள் ஓய்வறையை விட பெறுமதியான சாமான்கள் அந்த கழிவறைக்குள் இருக்கின்றன. ஓய்வறைக்கு சென்ற செலவு 100,000 என்றால் கழிவறைக்காக செய்யப்பட்டது 500,000 என்ற கழிப்பீட்டையும் சொல்ல முடியும். அப்படியாக சிறப்பாக உயர்ந்த பொருட்களை வைத்து, அழகான பொருட்களை வைத்து கழிவறைகள் அமைக்கப்படுகின்றன. எப்படி இருந்தாலும் ஒருவர் தனது நேரத்தை மிக குறைவாகவே அந்த கழிவறைக்குள் கழிக்கிறார். சகோதரர்களே, எப்பொழுது கழிக்கிறார், எப்பொழுது தேவை வருகிறதோ அப்பொழுது செல்கிறார், எப்பொழுது தேவை முடிந்து விடுகிறதோ அப்பொழுது வெளியிலே வந்து விடுகிறார். கழிவறையில் மிகையாக ஒருவர் நேரத்தை கழிக்கிறார் என்றால் அவர் இரண்டு வகையான நோயாளிகளில் ஒருவராக இருப்பார். ஒன்று உடல் நோயாளி அல்லது மனநோயாளியாக இருப்பார். ஒரு இடத்தில் ஒரு பைத்தியக்காரர், ஒரு மனநோயாளிகள் இருக்கக்கூடிய வைத்தியசாலையிலே அங்கு ஒருவருக்கு பழச்சாறுகள் கொடுக்கப்படுகிறது. அதை அவர் வாயில் வைத்து விட்டு வீசி விடுகிறார். அவர் அந்த கழிவறையில் இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து பருகுகிறார். ஏன் இப்படி செய்கிறார் என்றால் அவருக்கு பழச்சாறை விட அந்த கழிவறை நீர் சுவையாக இருக்கிறது. ஒருவர் கழிவறையில் மிக நீண்ட நேரம் கழிக்கிறார் என்றால் அவர் உடல் நோயாளியாக இருப்பார் அல்லது மனநோயாளியாக இருப்பார். இஸ்லாத்தில் முஸ்லிமுக்கும் இந்த உலகத்துக்குமான பங்கு இந்த நாம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளுக்கு மத்தியில் கழிவறைக்கு கொடுக்கக்கூடிய பங்கை போன்றதுதான். தேவைக்கு செல்ல வேண்டும், முடிந்ததும் வெளியில் வர வேண்டும். மிகையாக செலவழித்தார் அவர் உள்ளத்தில் உலக மோகம் என்ற நோய் உள்ளவராக இருப்பார். சங்கியானவர்களே, இந்த உலக மோகத்தை தவிர்ப்பதற்கான வழி என்ன, ஒருவரிடம் உலக மோகம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன, நான் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும், எனக்கு உலக மோகம் இருக்கிறதா இல்லையா, அப்படி அளவுக்குரிய அறிகுறி என்ன என்று தெரிந்து கொண்டால் தான் அதனை பார்த்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு நோய்களுக்கும் அறிகுறி இருக்கிறது, அந்த அறிகுறிகளை வைத்து நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையிலே ஒருவருக்கு உலக மோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை விளங்கிக் கொள்வதற்கான சில அறிகுறிகளை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது, ஒரு பொருள் தவறிவிட்டால், உலகத்தினுடைய ஒரு பொருள் தவறிவிட்டால் தாங்க முடியாத கவலை ஏற்படுகிறது. பலரால் ஆறுதல் சொல்லப்பட்டும் இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, உடைந்து போகிறார். இது உலக மோகம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகும். இரண்டாவது, ஹலால் ஹராம் என்ற அந்த பார்வையும் கிடையாது, அல்லது ஹலாலா ஹராமா என்ற சந்தேக பார்வையோடு உலகத்தை, உலகத்தினுடைய பொருட்களை பெற்றுக் கொள்வார். சங்கியானவர்களே, கஞ்சத்தனம் ஏற்படுவது, கடுமையான தேவை இன்னொருவருக்கு இருக்கிறது, தன்னிடம் உள்ள மேலதிகமானதையும் கொடுக்க முடியாத நிலை ஒருவருக்கு வருவதும் அவருக்கு உலகத்தினுடைய மோகம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த காரணிகளை விட்டு நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உலக மோகம் வராமல் இருப்பதற்கு, உலக மோகத்தை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இலகுவான வழி இந்த உலகத்தின் யதார்த்தத்தை புரிவதாகும். ஒரு நிஜமான சிங்கம் இருக்கிறது, கிட்டே செல்ல மாட்டோம். ஏன், அதனுடைய யதார்த்தத்தை நமக்கு தெரியும். அதே சிங்கத்தை வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, பிடித்து விளையாடுவோம். ஏன், அதன் யதார்த்தத்தை புரிந்து விட்டோம். நபிமார்கள் உலகத்தில் தாவத்து செய்த முறைகளில், நபிமார்கள் சமூக மேம்பாட்டுக்காக, மனித குல வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களில் முதலிடத்தில் பெறுபவர்கள் நபிமார்கள். அவர்கள் சமூக மேம்பாட்டுக்காக செய்த வழிமுறைகளில் மிக முக்கியமான ஒரு வழிமுறை தான் இந்த உலகத்தின் மீது உள்ள மோகத்தை இல்லாமல் ஆக்கினார்கள். இதன் அற்பத்தனத்தை, இதன் சாதாரணத்தனத்தை, இதன் முடிந்து போதல், இதனுடைய சித்தின்பத்தை உணர்த்தினார்கள். அத்தோடு மறுமையின் நிரந்தர தன்மையையும் அங்குள்ள இன்பங்களின் நிரந்தர தன்மையையும் பற்றி உணர்த்தினார்கள். அதனால் இவர்கள் உலகத்தை மோகம் கொள்ளவில்லை, மறுமையை ஆசை கொள்கிறார்கள். சிறந்த மனிதர்களாக சஹாபாக்கள் மாறினார்கள். அதைத்தான் அப்துல்லாஹி மசூர் அவர்கள் உலக விடயங்களுக்காக சிரமப்படுவதை குறைத்துக் கொள்பவர்கள் தான் சஹாபாக்கள் என்று சொன்னார்கள். சங்கியார்களே, உலகத்தின் யதார்த்தம் என்ன? உலகத்தை படைத்தவன், உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய சில வாக்குமூலங்களை பார்ப்போம். அவர்கள் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள்? அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மதாஉல் குரூர், ஏமாற்றும் பொருள், அற்பமானது, முடிந்துவிடக்கூடியது, மறுமையோடு ஒப்பிடுகையில் சொற்பமானது என்றெல்லாம் அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பற்றி வாக்குமூலம் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வாக்குமூலம் சொன்னார்கள்? ஒரு தடவை சஹாபாக்களோடு ஒரு ஆட்டுக்குட்டி, செத்த ஆட்டுக்குட்டியில் இருக்கக்கூடிய இடத்தால் நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் நம் கேட்டார்கள், இந்த செத்த ஆட்டுக்குட்டி இதன் உரிமையாளரிடம் என்ன மதிப்புக்குரியது என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், செத்து விட்டது, இதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? சொன்னார்கள், எப்படி இந்த ஆடு அந்த உரிமையாளரிடம் மதிப்பற்றதாக இருக்கிறதோ, உலகத்தின் உரிமையாளன் அல்லாஹ்விடம் இந்த ஆட்டை விட இந்த உலகம் கேவலமானதாக இருக்கிறது என்று சொன்னார். வேறொரு செய்தியிலே ஒரு செத்த ஆடு இருந்தது, சிறிய காதனுடைய ஆடு. சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், இந்த ஆட்டை ஒரு திருகம் கொடுத்து உங்களில் யார் வாங்குவார்? சஹாபாக்கள் சொன்னார்கள், இது உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு திருகத்துக்கு பெருமதி அற்றது, செத்து இருக்கிறது, இதை யார் ஒரு திருகம் கொடுத்து வாங்குவார்கள்? சொன்னார்கள், இதை விட அல்லாஹ்விடம் உலகம் கேவலமானது. சங்கியார்கள், இது உலகத்தின் சிறந்த மனிதர் இந்த உலகத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கு மூலம். சங்கியானவர்களே, உலகத்தில் மிக நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு மனிதர் கொள்ளக்கூடிய வாக்குமூலம், ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், அத்துன்யா கதாரின் லஹா பாபான் தஹல்து மின் அஹதிஹிமா வ கரஜ்து மினல் ஆகர். இந்த உலகம் இருக்கிறது எவ்வளவு சாதாரணமானது என்றால், மிக நீண்ட காலம், 950 வருடங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு பணியில் ஈடுபட்டவர்கள், 1000 மேற்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தின் அற்பம், ஒரு வீட்டுக்கு 2 வாயில் இருக்கிறது, ஒரு வாயிலால் நுழைந்தால் நுழைந்து மறுவாயினால் வெளியாகுவதன் என்பது எப்படி சாதாரணமானதோ, குறுகியதோ, அது ஒரு பெரிய விடயம் கிடையாதோ, அது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்கிறார்கள். அல்லாஹுடைய இறைநேசர்களாக வாழ்ந்து அவர்கள் இறைநேசர்களாக ஆகியதனுடைய அடிப்படை அம்சமே இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்ளாமல் இருந்ததுதான். கலவெடுத்து விடாதே. பொதுவாக ஒருவர் கலவெடுத்தால் திருடரை தேடி செல்வதுதான் வளமை, ஷைத்தானுன்னை தேடி வருவான் என்று சொல்கிறார். ஃபுதைல் இப்னு அய்யாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மிக உயர்ந்த ஒரு கருத்தை சொல்கிறார்கள், لو كانت الدنيا من ذهب يفنى والاخره من خزف يبقى. உலகம் என்பது தங்கத்தினால் அமைக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம், ஆனால் இதனுடைய யதார்த்தம் என்ன? முடிந்துவிடக்கூடியது. உலகத்தின் தன்மை என்ன? முடிந்துவிடக்கூடியது. والاخره من خزف يبقى, மறுமை என்பது, உலகம் என்பது தங்கத்தினால் அமைக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம், ஆனால் இதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்ன? முடிந்துவிடக்கூடியது. மறுமை என்பது அது மண்ணால், களிமண்ணால் அமைக்கப்பட்டது என்றே வைத்துக் கொள்வோம், ஆனால் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை என்ன? நிரந்தரமானது. புத்திசாலியார், அதாவது முடிந்து விடக்கூடிய ஒன்றை விட நிரந்தரமானதை தெரிவு செய்வார். உலகம் தங்கமாக இருந்தாலும், மறுமை களிமண்ணாக இருந்தாலும், நிரந்தரம் முடிந்துவிடக்கூடியது என்ற ஒப்பீட்டு ரீதியில் அவர் நிரந்தரமானதை தெரிவு செய்வார். ஆனால் உண்மையில் உலகம்தான் களிமண், மறுமை அது தங்கமாக இருக்கிறது. சுவர்க்கத்தினுடைய அழகு, சுவர்க்கத்தினுடைய வர்ணனைகள், சுவர்க்க பெண்களுடைய கன்னிகளுடைய வர்ணனைகள், சுவர்க்கத்தினுடைய உணவு பானத்தை பற்றியெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இனிக்க இனிக்க சொல்லியிருக்கிறார்கள். அதனை கேட்டோம் என்றால், அந்த வர்ணனைகளை நம்முடைய காதுக்குள்ளால் வாங்கி நம்முடைய மனதுக்குள் இறக்கினோம் என்றால், நிச்சயமாக இந்த உலகத்துக்காக நாம் போட்டி போட மாட்டோம், இந்த உலகத்தை அடைவதுதான் எனது குறிக்கோள் என்ற நிலையில் நாம் வாழ மாட்டோம். நாம் கேட்பது, அதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், தங்கம், சுவர்க்கம் இருக்கிறது அது தங்கம், மறுமை இருக்கிறது அது தங்கம், அது நிலையானது. தங்கையானவர்களே, இப்படியான ஒரு கருத்தை யஹ்யா இப்னு மு'ஆத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள். சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, خذ من الدنيا لبدنك وخذ من الاخره لقلبك, மனிதனுக்குள் இரண்டு பகுதி இருக்கிறது, உடல் மற்றது உள்ளம். உடல் அது குறுகிய அளவுதான், உள்ளம் விசாலமானது. உள்ளத்தில் நிறைய விடயங்களை சேர்க்க முடியும், பெரும் பெரும் விடயங்களை எல்லாம் உள்ளத்தால் கற்பனை செய்ய முடியும். உள்ளம் என்பது விசாலமானது. சொல்கிறார்கள், துனியாவுக்காக உனது உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள், மறுமைக்காக உனது உள்ளத்தின் அளவு நீ எடுத்துக்கொள் என்று சொல்கிறார்கள். சிலவாரிப்பவர்கள் செய்தியை சொன்னார்கள், ومن احب اخرته ابر بالدنيا. யார் ஒருவன் உலகத்தை நேசிக்கிறான், அவன் மறுமைக்கு அனிதம், மறுமைக்கு எதிராக அவன் நடப்பான். மறுமையில், மறுமை விடயத்தில் அவன் அதாவது இடரை விளைவிப்பான் என்று சொல்லலாறு சொன்னார்கள். யார் மறுமையை நேசிக்கிறாரோ அவர் உலக விடயங்களில் குறைபாடு உள்ளவராகத்தான் இருப்பார். இரண்டையும் சேர்த்து கொண்டு செல்லுதல் என்பது கிடையாது. மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஹி, அல்லாஹு தஆலா இரண்டையும் சமப்படுத்தக்கூடிய மனோநிலையை, மனோபக்குவத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை. உலகத்திலும் நான் சிறந்தவராக ஆக வேண்டும், மறுமையிலும் நான் சிறந்தவராக ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடானது அது மிகவும் சிரமமாக இருக்கிறது. அப்படி வாழ்ந்தவர்கள் மிகவும் அறிவு. அப்படி வாழ்ந்த ஒருவரை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திலும் பெரியவர், மறுமை விடயத்திலும் ஒரு பெரியவராக இருந்தார். உலகத்தில் உலகத்தை ஆட்சி செய்தார், மறுமை விடயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார். தங்கியானவர்களே, அவர் அப்படி இருக்கும் பொழுது என்ன மனோநிலையில் இருந்தார்? ஒரு தடவை தனது பரிவாரங்களுடன், தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலான, அல்லாஹ் வழங்கிய ஆற்றலான காற்றின் சக்தி கொண்டு பறந்து கொண்டு செல்கிறார்கள். செல்லும் பொழுது கீழிருந்து பார்த்த ஒரு விவசாயி, ஒரு மனிதர், அந்த மேலே பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை, அவர் சொன்ன அந்த செய்தியை காற்றின் உதவியினூடாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எட்டி வைக்கிறார். உடனே அவர்கள் அங்கிருந்து இறங்கினார்கள், அந்த மனிதரிடம் வந்தார்கள். அந்த மனிதர் பயந்து விட்டார். சொன்னார்கள், என்ன சொன்னீர்கள்? நான் எதுவும் தவறாக சொல்லவில்லை. இல்லை, நீங்கள் சொன்னதை சொல்லுங்கள். இந்த சுலைமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி எவ்வளவு விசாலமானது, சுபஹானல்லாஹ் என்று சொன்னேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த சுலைமானுடைய ஆட்சி முடிந்துவிடக்கூடியது, அழிந்துவிடக்கூடியது, இந்த சுபஹானல்லாஹ் நிலையானதுன்னு சொல்ற. ஒரு மனிதன் உலகத்திலும் பெரியவராக, மறுமை விடயத்திலும் பெரியவராக ஆகுதல் என்பது மிகச் சிரமம். அப்படி ஆகிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள்? மறுமைதான் உயர்ந்தது, இந்த உலகம் தாழ்ந்தது, முடிந்துவிடக்கூடியது என்ற நிலைப்பாட்டை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தங்கியானவர்களே, நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக மறுமையை கேட்கிறோமா துன்யாவை கேட்கிறோமா என்றால், அதிகமாக நாம் துன்யாவை தான் கேட்கிறோம். நோயற்ற வாழ்வு, நிறைவான செல்வம், இப்படி உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கேட்கிறோம். துன்யாவை பற்றி கேட்பது தப்பு கிடையாது, தவறு கிடையாது. குர்ஆனும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, துன்யாவிலும் நல்லதைத்தா மறுவதிலும் நல்லதைத்தா என்று அல் குர்ஆனே துவா நமக்கு கற்றுத்தருகிறது, தவறு கிடையாது. ஆனால் பிஷ்ருபுல் ஹக்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு இறைநேசர் சொல்கிறார், மன் ஸஅலல்லாஹ அத்-துன்யா ஃபஇன்னமா யஸ்அலுஹு தூலல் வுகூஃபி பைன யதை. அல்லாஹ்விடம் யார் துன்யாவை கேட்கிறாரோ, அவர் வெளிப்படையில் துன்யாவை கேட்கிறார், மறைமுகத்தில் எதை கேட்கிறார் தெரியுமா? அல்லாஹுக்கு முன்னால் நான் மிக நீண்ட நேரம் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்பட வேண்டும் என்பதை கேட்கிறார். ஏன்? துன்யாவினுடைய ஒவ்வொன்றுக்குமான கேள்வி இருக்கிறது. நாம் விடும் மூச்சுக்கு, நாம் குடிக்கும் தண்ணீருக்கு, நாம் அனுபவிக்கும் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே விடை சொல்லி ஆகவனும். லதுஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், நீங்கள் ஒவ்வொரு அருட்பாக்கியத்தை பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே துன்யாவை கேட்பவர் அல்லாஹுக்கு முன்னால் மிக நீண்ட நேரம் நின்று விசாரிக்கப்படுவதை தான் கேட்கிறார் என்ற அந்த யதார்த்தத்தை பிஷ்ரிபுன் ஹக்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார். தங்கியானவர்களே, இந்த உலகத்தின் தன்மை முடிந்துவிடக்கூடியது. இந்த உலகத்துக்கு நான்கு தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று முடிந்து போதல், எதுவாக இருந்தாலும் முடிந்துவிடும். மிக அறுசுவை உணவு சற்று நேரத்தில் அவருடைய நிலையே மாறிவிடும். ஒரு மிக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு முடிந்ததும் அந்த சந்தோஷம் மறைந்துவிடும். ஒரு மிக அழகாக, மிக சிறப்பாக, மிக கவர்ச்சியாக கட்டப்பட்ட, நிறந்திட்டப்பட்ட ஒரு வீடு சில நாட்களில் அதனுடைய தன்மை மாறிவிடும், நிறம் மங்கிவிடும். அல்லது அதை விட சிறந்தது என்று வரும் பொழுது இதனுடைய நிலை இல்லாமல் போய்விடும். நிரந்தர தன்மை இந்த உலகத்துக்கு கிடையாது. நிழல் போன்றது இந்த உலகம். நிழல் ஒரு இடத்தில் இருப்பதில்லை, இப்பொழுது ஒரு இடத்தில், சற்று தள்ளி இன்னொரு இடத்தில் இருக்கும், அப்படியே சென்றுவிடும். இரண்டாவது வயோதிபத்தை அடைதல். யாரும் வாலிபமாகவே இருப்பதில்லை. மரணத்துக்கும் வயோதிபத்துக்கும் மருந்தே கிடையாது. அப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவும் முடியாது. வயோதிபம் அது ஆகிக்கொண்டுதான் இருக்கும். லைத்த ஷபாப யவுது யவுமன், என்னுடைய வாலிபம் மீண்டு வராதா என்று சொல்லாத வயோதிபர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அனைவருக்கும் வயோதிபம் வந்திருக்கிறது. என்றுமே இளைஞராக, என்றும் திடகாத்திரமானவராக இருக்க முடியாது. அவரை வயோதிபம் என்ற அந்த நிலை வந்து மரணத்துக்கான மணியை அடிக்கத்தான் செய்யும். ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. மூன்றாவது நோய். இந்த உலகத்தில் ஆரோக்கியமானவர்கள், சுகமானவர்கள் என்பவர்களை விட நோயாளிகள் தான் அதிகம். அதனால் தான் வைத்தியசாலைகளும் வைத்தியர்களும் அதிகரித்திருக்கிறார்கள். இன்னும் போதாத நிலைதான் இருக்கிறது. எனவே நோய் வந்துவிடும். இறுதியாக மரணமே வந்துவிடும். சுவர்க்கம் சுவர்க்கமாக இருப்பதற்குரிய காரணம் இந்த நான்குமே அங்கு கிடையாது. சுவர்க்கத்தில் நுழைந்ததும் சுவர்க்கவாதி ஒரு அழைப்பு விடுப்பார். அபு சஹீத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுனாதி முனாதின் இன்ன லக்கும் மன் தஹயூ ஃபலா தமூது அபதா وَإِنَّ لَكُمْ أَن تَصِحُّوا فَلَا تَسْقَمُوا أَبَدًا وَإِنَّ لَكُمْ أَن تَشِبُّوا فَلَا تَهْرَمُوا أَبَدًا وَإِنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَبْأَسُوا أَبَدًا. நீங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், மரணமே கிடையாது. கோடி கோடி வருடமாகினாலும் மரணம் என்பது மறுமையில் கிடையாது. மரணத்துக்கு தான் அங்கு மறுமை இருக்கு, அதாவது மரணம் இருக்கிறது. மரணத்தை அல்லாஹ் ஒரு ஆட்டின் உருவில் கொண்டு வந்து அதனை அறுத்து மரணமாக்கி விடுவான். மரணத்துக்கு மரணம் உண்டாகிவிடும், வாழ்வு மட்டும்தான் அங்கு. அங்கு ஆரோக்கியத்தை தவிர, அந்த சுவர்க்கத்தில் ஆரோக்கியத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நோயே கிடையாது. என்றும் ஆரோக்கியம், நோயை பற்றி அச்சமே கிடையாது. மூன்றாவது, அங்கு வாலிபம்தான், வயோதிபமே வரமாட்டாது, வாலிபராகவே இருப்பார்கள். எப்படி அல்லாஹ் நமக்கு சிறு பராயம் வாலிபம் வயோதிபண்ட நிலையை உண்டாக்க சக்தி உள்ளவனாக இருக்கிறானோ, அதே அல்லாஹ் வாலிபத்தை நிரந்தரமாக வைப்பதற்கும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். நம்மை எதுவும் இல்லாமல் இருந்து பிறக்க செய்த அல்லாஹ் எதுவும் இல்லாமல் இருந்து உருவாக்கவும் சக்தி உள்ளவனாக இருக்கிறார். மேலும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கு இருக்கக்கூடிய அருட்கொடைகள் முடிவதில்லை, அது நிரந்தரமாக இருக்கும். ஒரு பழத்தை உண்டால் அது முடிவது கிடையாது, அதே இடத்துக்கு இன்னொரு பழம் வந்துவிடும். ஒரு பறவையை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அது இவர் நினைத்த பிரகாரம் இவரிடம் வரும். சாப்பிட்டு அதனுடைய முக்களை வீசும் பொழுது அது பறவையாக பறந்து செல்லும். அங்கு முடிதல் என்ற நிலையே கிடையாது. உலகத்தில் என்னதான் இருந்தாலும் அது முடிந்துவிடும். சங்கையாளர்களே, வாலிபம் மாறிவிடும், அழகு மங்கிவிடும். எவ்வளவு ஒரு உயர்ந்த அழகான, நாம் ஊரெல்லாம் தேடி ஒரு மங்கையை தேடி பிடித்தாலும் அவருடைய அழகும் மங்கிவிடக்கூடியதாகத்தான் கிடைக்கிறது. இதுதான் உலகத்தின் யதார்த்தம். இதைத்தான் நபிமார்கள், உலகத்தினுடைய சீர்திருத்தவாதிகளில் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள் உம்மத்துக்கு உணர்த்தினார்கள். சங்கையாளர்களே, அதே போன்று ஹசரத் அலி ரோதியன் அவர்கள் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை மிக அழகாக சொல்கிறார்கள், சிந்தனைக்கு விளங்கும் அளவுக்கு சொல்கிறார்கள் இன்னமத் துன்யா சித்தத்து அஷ்யா, இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தின் பிரதானமான விடயங்களே ஆறு விடயங்கள் தான். ஆறு விடயங்களுக்குள் இந்த உலகம் சுருங்கியிருக்கிறது. பிரதானமான அம்சம் இந்த ஆறு விடயங்கள் தான். ஒன்று மஃரூம் உணவு, மஷ்ரூப் குடிப்பு, மல்பூஸ் ஆடை, மர்கூ வாகனம், மங்கூ திருமணம், மஷ்மூம் வாசனை திரவியம். வாசனை திரவியம், திருமணம், வாகனம், ஆடை, குடிப்பு, உணவு, இதற்காக வேண்டித்தான் நாம் முயற்சி செய்கிறோம். குடிப்புக்காக, உணவுக்காக, ஆடைக்காக, திருமணத்துக்காக, இதுதான் நம்முடைய பல நோக்கமாக இருக்கிறது. இதனுடைய யதார்த்தம் என்ன? அவர்கள் சொல்கிறார்கள், உணவில் மிக சிறந்த உணவு தேனாக இருக்கிறது. தேன் எங்கிருந்து உருவாகிறது? தேனி மலலிலிருந்து பெறக்கூடிய ஒரு வகையான திரவத்தை அது உட்கொண்டு அதை மலமாக கழிவாக வெளியாக்கக்கூடியதான் தேன். தேனாக இருக்கிறது. உலகத்தின் உயர்ந்த பொருள் ஒரு திராணியின் கழிவு. இரண்டாவது, குடிப்பில் மிக சிறந்த பானம் தண்ணீராக இருக்கிறது. தண்ணீர் என்பது அது அனைவருக்கும் பொதுவானது. ஏழைக்குரிய தண்ணீர், செல்வந்தருக்குரிய தண்ணீர், இந்த பகுதி ஏழைகளுக்குரியது என்ற வித்தியாசப்பாடு கிடையாது. தண்ணீர் என்பது அது பொதுவானதாக இருக்கிறது. வாகனம் அது செல்வந்தர்களுக்குரியதாக இருக்கலாம். சில இபாதத்துகளே இஸ்லாம் குறிப்பிட்டு வைத்திருக்கிறது. ஹஜ் செல்வந்தர்களுக்குரியது, ஜகாத் செல்வந்தர்களுக்குரியது. ஆனால் தண்ணீர் ஏழைக்கும் தண்ணீர் தான், செல்வந்தருக்கும் தண்ணீர் தான். படித்தவரும் அந்த தண்ணீரை குடித்து தான் தாகமட்டாக தீர்த்துக் கொள்கிறார். ஏழையும் படிக்காத மனிதரும், சாதாரண மனிதரும், ஏழையும் கூலியாலும் அதே தண்ணீரை குடித்து தான் தாகத்தை தீர்த்துக் கொள்கிறார். இது பொதுவானதாக இருக்கிறார். அதே போன்று மர்கூப் வாகனம், வாகனத்தில் உயர்ந்த வாகனம் குதிரை. உலகத்தில் மனிதர்களை கொல்லுவதற்காக, மனிதர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர்களில் மிக கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட வாகனம் அந்த குதிரை தான். மேலும் சொல்கிறார்கள், மங்கோ திருமணம். திருமணம் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைதல். திருமணத்தின் நோக்கமே ஆண் பெண் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல் சொல்கிறார்கள். இதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? இரண்டு சிறுநீர் துவாரங்கள் சந்திப்பதாகும். இரண்டு அசுத்தமான துர்நாற்றம் வீசக்கூடிய இரண்டு இடங்கள் சந்திப்பதுதான் திருமணம். சுவர்க்கவாசிகளுக்கு மலத்தினுடைய சலத்தினுடைய தேவை கிடையாது. அங்கும் திருமணம் இருக்கிறது, ஆனால் அங்கு இந்த அசிங்கத்தால் துர்நாற்றத்தால் ஏற்படுவது கிடையாது என்ற விளக்கத்தை சொல்றார். அதே போன்று மஷ்மூம் வாசனை திரவியம், உலகத்தில் மிக சிறந்த வாசனை திரவியம் கஸ்தூரி. கஸ்தூரி என்பது கஸ்தூரி மானின் இரத்தமாக இருக்கிறது. இரத்தம் நாம் அசிங்கமாக நினைக்கிறோம், மேனியில் பட்டுவிட்டால் கழுவி விடுகிறோம். இவைகளின் மூலமாக என்ன விளங்குகிறது என்றால், இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்தின் உயர்ந்தவைகள் மிக அற்பமானதுக்குள் இருக்கின்றன என்ற யதார்த்தத்தை ஹசரத் அலி அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார். ஆகவே சங்கையாளர்களே, நாம் ரமலானை அடைந்தோம், பயிற்சியை பெற்றோம், பாவத்திலிருந்து சுத்தப்படுத்திக் கொண்டோம். பாவத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரதானமான காரணி அது உலகத்தின் மோகமாக இருக்கிறது. அதுதான் முன்பிருந்த சமூகத்தை அழித்திருக்கிறது. நாம் சிறப்பாக வாழ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தான் நமக்கு வழிமுறையாக இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் கடைபிடித்த வழிமுறை சாதாரணமான வழிமுறை தான். தனக்கு சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தன்னை கடனாளியாக ஆக்கக்கூடிய, தன்னை நோயாளியாக ஆக்கக்கூடிய, அல்லது பிறருடைய ஏதோ ஒரு வார்த்தைக்காக தன்னை சிரமத்தில் போடக்கூடிய நிலையில் செல்லலாருக்கவர்கள் வாழவில்லை, சாதாரணமாக வாழ்ந்திருக்கிறார் சகோதரர்களே. அதாவது சொல்வார்கள், சிம்பிளிட்டி, சாதாரணமான தன்மை என்பது மனிதன் இயற்கை தன்மை. நாம் தாயின் கருவறைக்குள் இருட்டறையில் சிறியோரிடத்தில் இருந்தோம். குழந்தை பிறந்து தாயுடைய மார்பில் பால் இருந்தாலும் குழந்தை தேவைக்கேற்பதான் குடிக்கிறது. அது குடித்து விட்டு வாயை எடுத்து விடுகிறது. என்னது சாதாரணமான, தேவைக்கு போக வேறதும் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் மனிதன் இயற்கையில் அமைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஆடம்பரம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அள்ளிப்போடும் ஒரு பிரச்சனையாகும். இயற்கையில் மனிதன் சாதாரணத்தில் பழக்கப்பட்டவன். ஆடம்பரம் என்பது தேவைக்கு அதிகமானது என்பது ஒரு மனிதன் தனது வாழ்வில் அள்ளி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். ஆகவே சங்கையானவர்களே, நாம் இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்ளாமல் சம்பாதிப்போம். உலகத்தை இஸ்லாம் ஒதுக்கவில்லை, சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல சிறப்பாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். யார் ஒருவர் பிறரிடம் கையேந்தக் கூடாது, தேவையாக கூடாது என்ற நோக்கத்தோடு சம்பாதிக்கிறார் என்றால், ஹலாலாக சம்பாதிக்கிறார் என்றால், அல்லாஹ் அதே பரக்க செய்கிறான். அல்லாஹ் பரக்க செய்வான். ஏன் பிறருக்கு சிரமப்படுத்தக்கூடாது, பிறரை சிரமத்து போடக்கூடாது, பிறரிடம் தேவையாக கூடாது என்பதற்காக சம்பாதிக்கிறார், ஹலாலாக வாழ வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறார். யார் ஒரு பெருமைக்காக, புகழுக்காக, தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறாரோ, அல்லாஹ் அதிலே அவருக்கு பலவிதமான முசீபத்துகளை, பரக்கத்தின்மையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். ஆகவே நாம் உலகத்தை நிதானமாக சம்பாதிப்போம், தேடுவோம், நிதானமாக இதன் யதார்த்தத்தை புரிந்து நடந்து கொள்வோம். மறுமை என்பது அது நிரந்தரமானது, அதுதான் இன்பமான சுகமான வீடாக இருக்கிறது. அதுக்காக வேண்டி நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றின் யதார்த்தத்தையும் புரிந்து, உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானா. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய சங்கையான உயர்ந்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாது எங்களுடைய சங்கையான உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாதா உலமாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாது இந்த அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாவது இந்த ஊரை சிறந்த ஊராக, உன்மாதிரியான ஊராக
ஆக்கிடுவாயா. யாரா ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்திடுவாயா. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடன் சுமையை நீக்கிடுவாயா. யாரெல்லாம் ஹலாலான ஹாஜத்துகள் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய ஹாஜத்துகளை உன்னுடைய அருளை கொண்டு இலகுபடுத்தி விடுவாயாக. யாரா எங்களுடைய அனைத்து சேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக. யாரா முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியமாக இந்த நாட்டிலே வாழ வைக்க முடியாதா. ஒரு உலகத்திலும் முஸ்லீம்களை நீ கண்ணியப்படுத்தியாவா. ஒரு உலகத்திலும் முஸ்லீம்கள் நல்ல நாட்களில் கூட பல சிரமங்களை சந்திக்கிறார்கள் யாரா, பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்கள் யாரா. யார் அனைவர்களுக்கும் இலகுவையும் யாரா அவர்களுக்கு லேசையும் ஏற்படுத்திக் கொடுத்துருவாயா. எங்களது வாக்களை கபூர் செய்து கொள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.